கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இல்ல பலிபீட ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌனஜபம் செய்வோம். ஆமென். நாம் யாவரும் ஒன்றிணைந்து துதிகீதங்களில் உள்ள 118வது பாடலை நாம் பாடுவோம். துதிகீதங்களில் உள்ள 118வது பாடல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கிற வேத பகுதியானது சங்கீதம் 99. முதலாவதாக நான் யாவருக்கும் இந்த நாளிலும் கூட என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் இந்த இல்ல பலிபீட ஆராதனையில சங்கீதம் 99 நாம் இப்போது நாம் தியானிப்போம். நான் முழுமையாக சங்கீதம் 99 அதிகாரத்தை நான் இப்போது நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியர்கள் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார், மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகள் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். அதனால இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதத்தை நாம் தியானிப்போம். இந்த சங்கீதமானது ராஜரீகமான சங்கீதங்கள் வரிசையில் கடைசி சங்கீதமாக சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் 100 அந்த வரிசையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் 100 அந்த வரிசையில் இல்லை, 99 சங்கீதம் வரையும் ராஜரீக சங்கீதங்கள். தேவன் ராஜாவாக இருக்கிறார் என்ற சங்கீதத்தின் அடிப்படையில் தேவன் ராஜாவாதி ராஜாவாக இருக்கிறார் என்பதை குறிப்பிடும்படியான சங்கீதங்கள் இந்த 99 வரையில் என்று சொல்லி நம்பப்படுகிறது. அதனால் இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதம் 99 அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் ஒரு இஸ்ரேல் தேவனுக்கு ஒரு விசேஷித்த விதமான ஒரு ராஜாவாக இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது. பிற்பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது கூட அவர் எவ்வளவாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தில் நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால் நம்முடைய தேவன் இந்த உலகத்துக்கு சர்வத்துக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். 3 வசனம் வாசிக்கிறேன். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த பகுதியை நாம் தியானிக்கும் போது நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு இந்த உலகத்தில் ராஜாக்கள் உண்டு, நம்ம ஆளுகிற ராஜாக்கள் இருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொரு தேசத்தில் வாழ்கிறோம், நம்முடைய தேசத்துக்கென்று ராஜாக்கள் இருக்கிறார்கள். அந்த ராஜாக்கள் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது, இந்த சர்வத்தையும் ஆளுகிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். நமக்கு 2 ராஜ்யங்கள் உண்டு, இந்த உலக பிரகாரமான ராஜ்யம் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தின் ராஜாவாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். இந்த சரீர பிரகாரமான இந்த உலகத்தின் ராஜாக்கள் நம்மை ஆண்டாலும் கூட இந்த ஆவிக்குரிய உலகத்தின் ராஜாவாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அவருடைய ஆளுமைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அவரே நம்மை ஆளுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளே இந்த பூமியில் இந்த ஆவிக்குரிய உலகத்தின் சட்டத்திட்டங்களாக இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். இங்கே பார்க்கிறோம், அவர் கேருபீன் மத்தியில் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த கேருபீன்கள் என்று சொல்லும்போது அது தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கேருபீன்கள் அவர்கள் மத்தியிலே அவர் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வேத பகுதியானது நமக்கு சொல்லுகிறது. அதனால நாம் இன்றைக்கு இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இந்த உலகத்தை ஆளுகிற ஆளுமையோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் மீண்டுமாக இந்த 99 சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறது. அதனால இந்த ராஜரீகமான சங்கீதங்களிலே நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் ராஜரீகமாக தேவனை, இந்த உலகத்தினுடைய ஜனங்களை எல்லாம் ஆளுகிற ஒரு தேவாதி தேவனாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக, இந்த உலகத்தை ஆளுகிற தேவனாக அவர் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வாசிக்கிறேன், சங்கீதம் 11:4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது என்று இங்கு வேதம் சொல்கிறது. அதனால நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருந்து நம்ம எல்லோரும் உற்று நோக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் ஆளுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் சியோனில் பெரியவர், அவா எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர் என்று எங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சியோன் என்பது எருசலேமுடைய இன்னொரு பெயராக இருக்கிறது. எருசலேமுக்கு 2 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்று சியோன், இன்னொன்று எருசலேம். இங்கே சியோன் என்று சொல்லப்படுவது எருசலேமை குறிக்கிறது. கர்த்தர் எருசலேமிலே அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் விசேஷித்த ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை அவர் வழி நடத்துகிற ஒரு தேவனாக அவர் அன்றைக்கு இருந்தார் என்பதாகவே வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துக்கு முழுவதும் அவர் ராஜாவாக இருந்தாலும் விசேஷித்தவராக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் இருந்தார். அதனால்தான் மோசே சொன்னான், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நாங்கள் விசேஷித்தவர்களே என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் கூட இருக்கிறீர் என்று சொல்லி மோசே சொன்னதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் விசேஷித்த ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. இந்த சங்கீதத்தை பொறுத்தவரையிலும் 3 முக்கியமான காரியங்களை இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறது. பரிசுத்தத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாருடைய அவரை பொறுத்தவரையிலும் அவர் பரிசுத்தமுள்ளவர் என்பதை இந்த வேத பகுதியானது நமக்கு ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், மூன்றாம் வசனத்திலே பார்க்கும்போது அவர் பரிசுத்தமுள்ளது அவருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர் பரிசுத்தமுள்ளவர் என்பதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. கடைசி வசனத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்லப்படுது. அதனால இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிற மிக முக்கியமானது, நம்மை ஆளுகிற ராஜா சர்வத்தையும் உண்டு பண்ணின தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தேவ தூதர்கள் எப்போதும் பரலோக ராஜ்யத்திலே அவரை பரிசுத்தர் 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 என்று எப்போதும் துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால இந்த சங்கீத பகுதியுடைய மிக முக்கியமான நோக்கமாக அவர் சர்வத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ளவராகவே இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரே நியாயத்தை நிலைநிறுத்துகிறேன், அவர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்து அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர் என்று இங்கே மீண்டுமாக அவருடைய பரிசுத்தை குறித்து சொல்லுது. அதனாலே இந்த வேதத்திலிருந்து இந்த சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, அவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், நீதியை விரும்புகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தீமையானவர்களை அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார், நீதியானவராக இருக்கிறார். இந்த பூமியில் அவருடைய நீதி எப்போதும் நிலைநிற்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் எப்போதுமே நீதியானவனாக இருக்க முடியாது, மனிதன் எப்போதுமே நியாயத்தோடு பேசுகிறவனாக இருக்க முடியாது. மனிதனுடைய நீதி மனிதனுடைய நியாயங்கள் எல்லாம் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அற்றுப்போகக்கூடியதாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனுடைய நீதியும் நியாயமும் ஒரு நாளும் ஒருபோதும் அது மாறாததாயும் எப்போதுமே அது அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாயும் இருக்கிறது என்பதை இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில நாம் வாழும்போது எல்லா காரியங்களிலும் நாம் அவருக்கு முன்பாக நீதியோடும் பரிசுத்தத்தோடும் இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதே இந்த சங்கீத பகுதியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அவரே இந்த உலகத்தினுடைய சர்வத்தையும் ஆளுகிறவராக அவர் எப்போதுமே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே இந்த கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி முதல் முதலாக தேவனை கண்டபோது அவருக்கு இந்த தரிசனம் ஏற்பட்டதை கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்கு அழைத்த போது முதல் முதலாக அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். அந்த தரிசனம் அவன் என்னவாக இருக்கிறது என்று நான் பார்க்கும்போது நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6:3, ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய தேவனுடைய மகிமையினாலே இந்த பூமியானது நிறைந்திருக்கிறது. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். எப்போதுமே அவர்களை கேருபீன்களும் செராபீன்களும் அவரை பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தர் 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 என்று எப்போதும் துதித்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே இந்த பகுதியோட முதல் பகுதியை நாம் யோசித்து பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இந்த பூமியில அந்த பரிசுத்தராகிய தேவனுக்கு நீதியான நியாயமான அந்த ராஜாதி ராஜாவுக்கு நாம் எப்போதும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக அவருக்கு நாம் பயந்து நடுங்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இந்த வேத பகுதியினுடைய முதல் பகுதியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. என் தேவன் நீதியானவர், நானும் இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும். என் தேவன் நியாயம் செய்கிறவர், அதனால என்னால் முடிந்த அளவுக்கு இந்த பூமியில எல்லா காரியங்களிலும் நாம் அவருக்கு முன்பாக நியாயம் செய்கிறமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்போதுமே பரிசுத்தர், நானும் என் வாழ்க்கையில அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இதைகள் எல்லாம் இந்த புத்தகத்திலே நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நம்மளே பார்க்க முடிகிறது. அதனாலே இந்த பூமியில் வாழ்கிற நாம் தேவனுக்கு முன்பாக எப்போதும் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடினால இங்கே பார்க்கிறோம். நாம் அபக்குக்கு 2:20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ என்றால் அவர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுது. அதனாலே நாம் தேவனுக்கு முன்பாக எப்போதும் அமைதலோடும் சாந்தத்தோடும் அவரே சர்வத்தையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறார் என்று உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இந்த பூமியில நாம் வாழ வேண்டியது அவசியம் என்பதை இந்த சங்கீதம் 99 நமக்கு விளக்குகிறது. அது ராஜரீக சங்கீதமாக இருக்கிறது. மேசியாவை குறித்ததான ஒரு சங்கீதமாக அது இருக்கிறது. தேவன் ராஜாவாக இருக்கிறார், அவருடைய ஆளுமையை குறிக்கிற சங்கீதமாக இருக்கிறபடினாலே அது ராஜரீக சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. நான் 6 நான் வாசிக்கிறேன். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அள்ளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரிய நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்தை நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளது. இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் விசேஷித்தவராக இருந்தார். ஏன் விசேஷித்தவராக, எப்படி அவர் விசேஷித்தவராக இருந்தார் என்பதை கூட இந்த பகுதி சொல்லுகிறது. மோசேயும் ஆரோனும் சாமுவேலும் அவர் கூப்பிட்ட போது அவர் மேலே இருந்து பேசினார் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. யாத்திராகமும் 3, 4, 5 அதிகாரங்களிலே நாம் பார்க்கும்போது அநேக இடங்களிலே மோசேயோடு தேவன் பேசினார் என்பதை பதிவு செய்திருக்கிறது. மோசேயை தேவன் பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக அனுப்புவதற்கு முன்பாக மிகப்பெரிய 3 முக்கியமான அடையாளங்களை கொடுத்து அவன் அனுப்பினார். கோலை பாம்பாக மாற்றினார். அந்த பாம்பை வாழை பிடிக்க சொன்னார், மீண்டும் அது கோலாக மாறினது. கையை மடியிலே போடு என்று சொன்னார், அது குஷ்டரோகமாக மாறினது. மீண்டும் மடியிலே போட்டான், அது சுத்தமாக மாறினது. தண்ணீரை ரத்தமாக மாற்றி காண்பித்தார். இந்த 3 அற்புதங்களோடு கூட மோசேயை பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக அனுப்பினார். இந்த 3-4 அதிகாரங்களில் நாம் வாசித்து பார்க்கும்போது பல இடங்களிலே தேவனாகிய கர்த்தர் தொடர்ச்சியாக தேவனாகிய கர்த்தர் மோசேயோடு பேசினதை நம்மால் யாத்திராகும் புத்தகத்தில் வாசிக்க முடிகிறது. சாமுவேலோடு தேவன் பேசினார் என்பதை வேதத்தை நம்மளால வாசிக்க முடிகிறது. இங்கே பார்க்கிறோம், சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அளினார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், 1 சாமுவேல் 6 அதிகாரம் 1 சாமுவேல் 6-7 அதிகாரங்களிலே தேவன் சாமுவேலோடு பேசினதை நம்மாலே பார்க்க முடிகிறது. நான் 7 அதிகாரத்தை நான் இப்போது வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7 அதிகாரம் ஏழிலிருந்து 11 வரை நான் வாசிக்கிறேன். இஸ்ரேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியர் என்ற அதிபதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரேவேலுக்கு கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரேல் மிஸ்பாவிலே பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். அவன் கூப்பிட்ட குரலுக்கு தேவன் பதிலளித்தார். சர்வ வல்லமையாக அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக யுத்த காலத்தில் யுத்தம் செய்ததையெல்லாம் நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். வேதத்தில் நாம் அநேக இடங்களிலே சாமுவேலோடு அவர் 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 பேசினதை நம்மாலே பார்க்க முடிகிறது. 12 கூட இப்படியான ஒரு சம்பவத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12 சாமுவேல் 16-18 நான் வாசிக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து என்று வேதம் சொல்லுது. தேவனாக்கி கர்த்தர் வேதத்தில் அங்கே சங்கீதத்தில் சொன்னப்பட்டபடி தேவனாகி கர்த்தர் இடி முழக்கங்களிலிருந்தும் மேக சம்பத்திலிருந்தும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன் கூப்பிட்ட பிள்ளைகளுக்கு சாமுவேலுக்கு அவர் பதிலளித்தார் என்பதை அங்கே சங்கீத புத்தகம் சொல்லுகிறதை நம்மளே பார்க்க முடிகிறது. அதனால இன்றைக்கு இந்த 99 சங்கீதம் சொல்லுகிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் ராஜாவாக இருக்கிறார். நீதிமானாகவர் இருக்கிறார், நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அவரை போல நீதி நியாயங்களில் இருக்க வேண்டும், பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய ராஜாவாக அந்த தேவன் மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்தார். அவரே பரிசுத்தர், அவரே நீதி செய்கிறவர், அவரே நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். நாமும் அவர்களைப் போல நீதியிலும் நியாயத்திலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில நாம் வளர வேண்டும் என்பதையே இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான உபதேசமாக இருக்கிறது. இந்த சங்கீதம் 99 சொல்லுகிற மிக முக்கியமான உபதேசமாக இருக்கிறது என்பதை நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நானும் பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பிரசங்கத்திலே கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் அவருடைய அந்த மலைப்பிரசங்கத்திலே சொன்ன ஒரு 2 வசனங்களை நான் வாசித்து இந்த நாளை இந்த சங்கீதத்தை நான் நிறைவு செய்கிறேன். மத்தேயு 5 அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 6 வசனம். 5 அதிகாரம் 6 வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அடுத்ததாக 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதனாலே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்போதுமே கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த 99 சங்கீதத்தினுடைய, இந்த ராஜரீக சங்கீதத்தினுடைய அடிப்படையான உபதேசமாக இருக்கிறது. நாமும் நீதியிலே இருப்போம், நியாயத்திலே இருப்போம், பரிசுத்தத்திலே நாம் வளருவோம். அவரே ராஜா என்று சொல்லி அவருக்கு முன்பாக நடுங்குவோம், அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய பாவங்களை நாம் அவருக்கு முன்பாக அறிக்கையிடுவோம், அவைகளை விட்டுவிடுவோம். அப்போது நம்முடைய தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்பதையும் இந்த சங்கீதம் 99 கடைசி பகுதி நமக்கு சொல்கிறது. அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் எப்போது என்று சொன்னால் மனம் திரும்பும்போது, நாமும் நம்முடைய வழிகளை எல்லாம் விட்டு திரும்பி கர்த்தருக்கு முன்பாக மனம் திரும்புவோம். அவரே ராஜரீகர் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம், அவருடைய நீதியிலே நடப்போம், அவருடைய பரிசுத்த வழியிலே நடப்போம். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்துக்கே, ஆமென். நாம் இப்போது ஒன்று சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இந்த அருமையான இந்த நாளில் இந்த வேலையில் உம்மை துதிக்கிறோம். இந்த கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிறவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த வேலைக்காய் சோதரம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவாதி தேவனே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, கபரபலுரபரம் உரைபெரிய திரபரபல் உரைபெரியபரபர். அருமையான இந்த நாளில இந்த வேலையில நம்ம துதிக்கிறோம், கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த வேலையில உரிபெரி திரபரபல் உரிபெரியல பரபல் ஒவ்வொரு பதிரபரி பெரிய 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 பெரு. இதோ இந்த சங்கீதம் 99 சங்கீதத்தின் வாயிலாக நீ ராஜாவாக இருக்கிறீர் என்று பேசினீரே. இதோ பூமியின் குடிகள் உமக்கு முன்பாக நடுங்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உமக்கு குடான கொடி சோதரம் ஆண்டவரே. இதோ நியாயத்தோடும் நீதியையும் நீர் அரசாளுகிற தேவனாக இருக்கிறீர். நீதியை நியாயத்தையும் இந்த பூமியில நீ நிலைநிறுத்த போகிறீர் ஆண்டவரே. அதற்கை கூட சோதரம் அல்லேலூயா. நீ வேதத்தில் பரிசுத்தமுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் உம்முடைய பரிசுத்தத்தில் நிலைக்க, பரிசுத்தத்தில் நடக்க எங்களுக்கு வழி செய்ய வேண்டுமாய் இந்த வேலையில சோதரிக்கிறோம். ஒரே பெரிய திரபரபல ரிபக்ரலபரம் ஒரே பெரிய திரபரபில ரிபிரிக்கிரலபரபல் ஸ்வரபரபல் ஜீவனுள்ளவரே 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 அரல் உயார பரபல உரி பெரியல பரபல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே. உன்னதத்தின் தேவனே சோதரம், பரிசுத்தமுள்ளவரே சோதரம், பரிசுத்தரே 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 உரிபிரி திர பரபல பரபல் உரபரபரபிர பரபல உரிபிரி சோதரம் 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 ஆண்டவரே. வல்லமை 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 ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இந்த வல்லமை எங்கள் மத்தியிலே நிலாடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை எங்களை நிலநிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம். வல்லமை உரிபெரி திரபரபல் உருபெரிக்கிறவர், உரிபெரி திரபரபல் உருபெரிக்கிறவர், வானத்தை பூமியை சகலத்தை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகரே, அலையலூயா சோதரம், எங்கள் நீதியின் வழக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் சொன்னவரே, உடைய பரிசுத்த கரத்தினாலே நீதியின் வழக்கரத்தினாலே எங்களை தாங்கும்படியே ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகிமின் பிரசன்னத்தில் எங்களை வழி நடத்தும்படியே ஜபிக்கிறோம். உரிமிரி திரபரம் அல்ல உன்னதத்தின் தேவன், உன்னதத்தின் தேவன், உன்னதத்தின் தேவன், அருமையான இந்த நாளில் இந்த வேலையில் உன்னதத்திலிருந்து எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறபடினாலே உமக்கு சோதரம். எங்கள் பரிசுத்தத்தில் எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு சோதரம். எங்கள் நீதியின் பாதையில் எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு சோதரம். அல்லேலூயா. வாக்கு மாறாதவரை, வாக்கு மாறாதவரை உரிபெறுகிறோம். கிருபையும் மனதுருக்கும் நிறைந்தவரே உமக்கு சோதரம். வாக்கு மாறாத தேவாதி தேவனே, இந்த வேலைக்கா சோதரம், நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உரிபெரி திரபரபல ஜீவனுள்ள தேவாதி தேவனே உமக்கு சோதரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு சோதரம். சோதரம், சோதரம், சோதரம். வாக்கு மாறாத தேவாதி தேவனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக சோதரம், கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அலேலூயா சோதரம், சோதரம். வாக்கு மாறாத ஒரே உரிபெரி திரபரபல் மகிமையின் தேவனே, மகிமையின் தேவனே, மகிமையின் ராஜாவே, யோ அருமையான இந்த நாளிலே சபை சபை மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த வேலையில ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த கரத்துல போடுகிறோம். இந்த பரிசுத்த கரத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் பரவும் இந்த கொடிய கொள்ளை நோய்கள் இருந்து இந்த நாள் வரை எங்களை சுகமாய் தங்கியிருக்கும்படியா பத்திரமாய் நீ பாதுகாத்து வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சகாயர், சகாயர் ஆண்டவரே, நீ சகாயர். எங்கள் வாழ்க்கையில எங்களை எல்லாவற்றிலும் நீ போதுமானவராய் இருக்கிறபடினாலே உமக்கு கொடான கொடி சோதரம். அல்லேலூயா. உன்னதத்தின் தேவனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக சோதரம், கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கிருபையும் மனதுருக்கும் நிறைந்தவரே சோதரம். எங்கள் பரிசுத்தத்தின் தகப்பனே உமக்கு சோதரம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவாதி தேவனே உமக்கு சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னதத்தின் தேவன், உன்னதத்தின் தேவன், உன்னதத்தின் தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, சோதரம் 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 ஆண்டவரே, சோதரம் இந்த நாள் வரை எங்களை எல்லா காரியங்களிலும் எங்களை சுகமாய் தங்கியிருக்கும்படியா செய்திருக்கிறீரே. இந்த நாள் வரை எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே. இந்த நாள் வரை எங்களை ஆம் ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்குள்ளாக வைத்து பாதுகாத்து வந்திருக்கிறீரே. கடான கொடி சோதரம் ஹாலேலூயா. சோதரம் ஒரு பெரிய 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 எதிர பௌதிர பரபல ஒரு பெரிய 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 பெரும் ஹாலேலூயா. அரி பெரிய 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 பெரீஸ்வர பரபல பரபல கபரபல பரபல பரபல ஹாலேலூயா. ஜீவன் உள்ளவரே, ஜீவன் உள்ளவரே, ஹாலேலூயா. திரள வரை பெரிய 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 பெருக்கிறல பரம் கபரபல பரபலம் ஹாலேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சமாதானத்தில் ஒவ்வொரு நிலைத்திற்கு கிருப செய்ய வேண்டுமா ஜெபிக்கும். நம் கர்த்தருடைய ஜபத்தை செய்வோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென்.